தேவனுடைய ராஜ்யம். விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யம் விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு இருந்ததை வேதாகமம் முழுவதிலும் காணலாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளின் பெரும் கருப்பொருள் இதை பற்றியதாக தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தின் பெரும்பகுதியும் இதை தான் விளக்கி கூறுகிறது. இவ்வதியாயத்தில் தேவனுடைய ராஜ்யம் பற்றிய வேதாகமம் கூறுவதை காண்போம். இயேசு மீண்டும் வருதல். இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வருவது பற்றி வேதாகமத்தில் 200 இடங்களில் கூறப்பட்டுள்ளது. பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படும் என்பது பெரிதும் முக்கியமானதும் கருப்பொருளாகும். இந்த ராஜ்யத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆழ்வார். அவருடைய வருகையை பற்றி கூறும் வேத பகுதிகள் சில. மத்தேயு 16:27, மத்தேயு 25:31, லூக்கா 21:27, அப்போஸ்தலர் 1:11, அப்போஸ்தலர் 3:20-21, 1 கொரிந்தியர் 1:7, 1 கொரிந்தியர் 15:50-51, பிலிப்பியர் 3:20-21, கொலோசியர் 3:4, 1 தெசலோனிக்கேயர் 2:19, 3:13, 4:15. 2 தெசலோனிக்கேயர் 1:7-8, 1 பேதுரு 3:3-10 வரைக்கும், 1 யோவான் 2:28, வெளிப்படுத்தல் 1:7. உயிர்த்தெழுதல். திரும்பவும் ஒருபோதும் மரிக்காதபடி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட முதல் நபர் இயேசு. அவர் திரும்ப வரும்போது அவரை பின்பற்றியவர்களும் மரித்து போயிருந்தாலும் திரும்பவும் மரிக்காதபடி எழுப்பப்படுவார்கள். மரித்தவர்கள் மோட்சத்துக்கு போவார்கள் என வேதம் ஒருபோதும் போதிப்பதில்லை. எடுத்துக்காட்டாக யோவான் 3:13 மற்றும் அப்போஸ்தலர் 2:34 காண்க. மாறாக இயேசு மீண்டும் வருகையில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் இருக்கும் என தொடர்ந்து போதிக்கிறது. இயேசு மட்டுமே பரலோகத்திற்கு போயிருக்கிறார். வேத வாக்கியம் அவரை முதற் கனி என அழைக்கிறது. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15:21-23 கூறுகிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய இரண்டிலும் அநேக பகுதிகள் இயேசுவின் வருகையின் போது நிகழப்போகும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை கூறுகின்றன. எடுத்துக்காட்டாக 1 தெசலோனிக்கேயர் 4:16 காணலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே அவரவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குகிறவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதோ இன்னும் சில பகுதிகள். பழைய ஏற்பாட்டில் தானியேல் 12:2-3 ஏசாயா 26:19 யோபு 19:25-27 சங்கீதம் 17:15 புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 15:51-55 லூக்கா 14:12-14 யோவான் 5:28-29 11:23-24 அப்போஸ்தலர் 14:15-15 மறுபடியும் அப்போஸ்தலர் 14:14-15 வெளிப்படுத்தல் 20:4-6 வெளிப்படுத்தல் 20:11-12 அடுத்ததாக நியாய தீர்ப்பு. கிறிஸ்து திரும்ப வருகையில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்க போகிறதை வேதாகமம் நமக்கு கூறுகிறது. எடுத்துக்காட்டாக பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு கீழ்கண்டவாறு எழுதுகிறார். ரோமர் 14:10-12 இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். திமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிறதாவது 2 தீமோத்தேயு 4:1 நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் தம்முடைய பிதாவுக்கு பதிலாக இயேசு தாமே நியாயாதிபதியாக இருப்பார் என பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய வார்த்தைகளில் காண்கிறோம். அதை உறுதிப்படுத்துகிற வேறு இரண்டு மேற்கோள்களும் இங்கே தரப்படுகின்றன. 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மையாவது தீமையாவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக யோவான் 5:22 அன்றியும் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 25:10 நீ செம்மறியாடா வெள்ளாடா என்ற ஒரு உவமை இருக்கிறது. மத்தேயு 25:31-46 வாசிக்கவும். எந்த அடிப்படையில் மக்கள் நியாய தீர்க்கப்படுகிறார்கள்? தங்களிடம் எதிர்பார்க்கப்பட்டதை செய்ததாக நீதிமான்கள் ஏன் உணரவில்லை? நீதிமான்களுக்கான வெகுமதி யாது? அக்கிரமக்காரர்களுக்கான தண்டனை எது? கிறிஸ்தவ சகோதரருக்கு உணவு உடை அளித்து அவர்களை எப்படி சந்திக்கலாம்? அடுத்ததாக ஆர்மகெதோன் யுத்தம். இயேசு பூமிக்கு திரும்பி வருவதோடு எருசலேமை மையமாக கொண்டு இஸ்ரவேலில் நிகழப்போகும் ஒரு மாபெரும் யுத்தம் தொடர்புடையது. இம்மாபெரும் யுத்தம் குறித்து வேத வாக்கியங்கள் பல இடங்களில் கூறுகின்றன. சகரியா தீர்க்கதரிசி கூறுவது, சகரியா 14:2-3 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் சகல ஜாதிகளையும் கட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். கடைசி காலத்தில் நடக்கும் ஒரு மாபெரும் போர் பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 16:14-16 அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜ்யங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் படிக்கு புறப்பட்டு போகிறது. அப்பொழுது எபிரேயு பாஷையில் அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகெதோன் என்றால் மகிதோ மலை. அர்மகெதோன் என்றால் மெகிதோ மலை என்று பொருள். மெகிதோ பட்டணத்திற்கு அருகில் உள்ள மலைகளில் ஒன்றாக இருக்கலாம். இப்பட்டணம் வட இஸ்ரவேல் நசரேத்துக்கு பக்கத்தில் உள்ளது. இயேசு ராஜாவாய் இருப்பார். எருசலேமின் மேல் வரும் யுத்தம் தான் இஸ்ரவேலையும் எருசலேமையும் கட்டுப்படுத்த நாடும் புறஜாதியார் மேல் கடைசியாக தேவன் உக்கிர கோபாகினியை கொண்டு வருவார். எருசலேம் தேவனுடைய விசேஷித்த உடமையாக அவருடைய பரிசுத்த பர்வதமாக எப்பொழுதும் வர்ணிக்கப்பட்டு வந்துள்ளது. இயேசுவின் வருகையின் போது தேவனுடைய ராஜ்யத்தில் எருசலேம் ஆட்சி பீடமாக அமைக்கப்படும் என்பதையும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். சங்கீதம் 2:6 காண்க. எருசலேமில் வீற்றிருந்து இயேசு ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாய் அரசாளுவார். அப்பொழுது வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறியதை காண்போம். லூகா 1:32-33 அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகி தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அடுத்ததாக சங்கீதம் 7:8-11 ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்ளுவார்கள். அடுத்ததாக ஒரு புதிய உலகம் அமைப்பு. தேவனுடைய ராஜ்யம் பூமி முழுவதிலும் முற்றிலும் புதிய அரசு அமைப்பு ஒன்றை நிர்மாணிக்கும். சகரியா 14:10 தேவனுடைய ராஜ்யத்தின் விதிகளை கூறுகிறது. கிமு 520 யூதாவில் இருந்து தீர்க்கதரிசி ஜகரியா இந்த கடைசி அதிகாரத்தில் இயேசுவின் வருகையையும் தேவனுடைய ராஜ்யத்தின் விதிகளையும் அவர் விளக்கியுள்ளார். சகரியா 14 அதிகாரத்தை வாசிக்கவும். இஸ்ரவேலின் என்னென்ன புவியியல் மாற்றங்கள் குறித்து தீர்க்க தரிசனம் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு சமுத்திரங்கள் எண்ணப்படுபவை யாவை? வசனம் 8 அது முழு உலகத்திற்கும் அரசனாயிருப்பவர் யார்? மீதியாயிருப்பவர்கள் ஆண்டுதோறும் என்ன செய்ய வேண்டும்? 5 கேள்வி, இதை செய்ய மறுத்தால் என்ன நிகழும்? ஏசாயா 2 அதிகாரம், எருசலேமில் தொழுகை, அதாவது எருசலேமில் ஆராதனை. ஏசாயாவும் யூதாவில் இருந்த தீர்க்க தரிசி ஆவர். ஏறத்தாழ கிமு 700 வாழ்ந்தார். 2 அதிகாரத்தில் உலக மக்கள் எருசலேமில் தொழுவதை, அதாவது ஆராதனை செய்வதை விவரிக்கிறார். ஏசாயா 2 அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும் வாசிக்கவும். எந்த பர்வதம் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எனப்படுகிறது? அது உண்மையிலே எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்த பர்வதமா, அல்லது ஏசாயா உருவகமாக பேசுகிறாரா? 3 கேள்வி, மக்கள் எருசலேமில் என்ன செய்வார்கள்? 4 கேள்வி, இங்கு ராஜ்யத்தின் விதிகள், அதாவது நிலைமைகள் எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் பற்றி வர்ணனைகள் சில இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அரசின் தலைவர், இதற்கான குறிப்புகள் லூகா 1 அதிகாரம் 31-33 வசனம், தாவீதின் சிங்காசனத்தின் மேல் இயேசு வீற்றிருந்து ஆளுகை செய்வார், அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஏசாயா 9 அதிகாரம் 6-7 வசனம் வரைக்கும், அவர் தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றுமாய் ஆளுவார். ஜெகரியா 14 அதிகாரம் 9 வசனம், கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பார். அடுத்ததாக அரசாளும் இடம், அதாவது அரசாளும் தலைநகரம். மீகா 4 அதிகாரம் 2 வசனம், சியோனிலிருந்து வேதம் எருசலேமிலிருந்தும் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். மத்தேயு 5 அதிகாரம் 35 வசனத்தில், எருசலேம் மகாராஜாவின் நகரம். ஜெகரியா 8 அதிகாரம் 3 வசனத்தில், கர்த்தர் சியோனிலிருந்து திரும்பி எருசலேமில் வாசம் பண்ணுவார். ஜெகரியா 8 அதிகாரம் 22-23 வசனம், அநேக ஜனங்கள் கர்த்தரை தேட எருசலேமுக்கு வருவார்கள். அடுத்ததாக அரசு சார்ந்த நியமனங்கள். தானியேல் 7 அதிகாரம் 27 வசனத்தில், எல்லா வல்லமையும் ராஜ்யங்களும் பரிசுத்தவான்களிடம் கொடுக்கப்படும். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 10 வசனம், பரிசுத்தவான்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். லூகா 19 அதிகாரம் 17 வசனம், உண்மையும் உத்தமமான விசுவாசிகள் பட்டணங்களை ஆளுவார்கள். அடுத்ததாக மதம் பற்றி, செபனியா 3 அதிகாரம் 9 வசனத்தில், எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுந்து கொண்டு அவரை சேவிப்பார்கள். ஜக்கரியா 14:16 மக்கள் ஆண்டுதோறும் ஆராதனை செய்ய எருசலேமுக்கு போவார்கள். ஏசாயா 2:3 மக்கள் போதனை பெற எருசலேமுக்கு போவார்கள். அடுத்ததாக பாதுகாப்பை பற்றி சங்கீதம் 46:9 கர்த்தர் யுத்தங்களை ஓய்வு பண்ணுவார். ஏசாயா 2:4 பட்டயங்கள் மனவெட்டிகளாகவும் இனி யுத்தம் இல்லை. ஜக்கரியா 9:10 இயேசு தேசமெங்கும் சமாதானம் கூறுவார். ஏசாயா 30:20-21 போதகர்கள் சரியான வழியை கற்பிப்பார்கள். அடுத்ததாக நீதியும் நியாயமும் பற்றி ஏசாயா 11:4 இயேசு நீதியின்படி நியாயம் வாசிப்பார். ஏசாயா 60:18 இனி கொடுமை தேசத்தில் இராது. உடல் நலத்தை பற்றி ஏசாயா 35:5-6 குருடர் செவிடர் உவமையர் சுகமாகுதலை பற்றி கூறுகிறது. ஏசாயா 33:24 மக்கள் வியாதிப்படுவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. தேவாலயம் கட்டப்படுதலை பற்றி மீகா 4:1-2 கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எருசலேமில் ஏசாயா 56:7 எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. அடுத்ததாக வனாந்தரங்கள் செழிப்பாகும். இதை பற்றி ஏசாயா 35:1-7 வனாந்தரங்கள் கழித்து புஷ்பத்தை போல செழிப்பாகும். ஏசாயா 43:19 அவாந்தர வெளியில் ஆறுகள். ஏசாயா 41:17-18 வனாந்தரத்தில் தண்ணீர் தொடங்கும். விவசாயத்தை பற்றி ஆமோசு 9:13-14 உழுக்கிறவன் அறுக்கி மன்னிக்கவும் உருக்கிறவன் அறுக்கிறவனையும் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடிப்பான். சங்கீதம் 72:16 மலைகளில் தானியம். ஏசாயா 55:13 முச்செடியும் காஞ்சொறியும் இருப்பதில்லை. ஏசாயா 65:21-22 மக்கள் தேசத்திலே குடியிருப்பார்கள். சமூக சேவை இதை பற்றி சங்கீதம் 72:12 இயேசு எளியவனையும் சிறுமையானவனையும் விடுவிப்பார். சங்கீதம் 72:4 அவர் ஏழையின் பிள்ளைகளை இரட்சிப்பார். சாலைகளும் நெடுஞ்சாலைகளும் ஏசாயா 35:8-10 ஏசாயா 19:23 எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு பெனம் பாதை ஏசாயா 11:16 தேவனுடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை. அடுத்ததாக அரசின் காலம், 1 கொரிந்தியர் 15:25 பகைவர் முறியடிக்கப்படும் வரை இயேசு அரசாளுவார். வெளிப்படுத்தல் 20:4 இயேசு 1000 வருஷ காலம் அரசாளுவார். 1 கொரிந்தியர் 15:24 இயேசு தம் பிதாவின் ராஜ்யத்தை பிதாவிடம் தம் ராஜ்யத்தை ஒப்படைப்பார். இப்புதிய உலக அமைப்பு புதிய உலக அமைப்பினரால் உலகின் சமாதானம், நீதி, நியாயம் நிலைநிற்கும். யுத்தங்கள், வன்முறைகளும் இருக்காது. வேதனைகளும் நிறைந்த இன்றையும் உலகை விட முற்றிலும் வித்தியாசமாக மாற்றப்படும். குமாரன் ராஜாவாயிருந்து உலகை ஆளுவார். இயேசுவை பின்பற்ற தெரிந்து கொண்டு வருவார்கள். மன்னிக்கவும், இயேசுவை பின்பற்ற தெரிந்து கொண்டவர்கள் அவருடைய வருகையின் போது உயிரோடு இருந்தால் அல்லது அவரால் உயிர்த்தெழுக்கப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்காற்றுவார்கள். பவுல், நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாயிருப்போம் என கூறுகிறார். சுவிசேஷத்தின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு சாவமை இருக்காது. யோவான் 17:2 நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சாவாமை இயேசு யாருக்கு அளிப்பாரோ அவர்கள் அவரோடு சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்வார்கள். 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்து போனால் அவரோடு கூட ஆளுகையையும் செய்வோம். வெளிப்படுத்தல் 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். ஆகவே இந்த பூமி சன்மார்க்க ரீதியிலும் இயற்கையாகவும் ஒரு அழகான இடமாக மாற்றப்படும். மக்கள் அனைவரும் தேவனையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிப்பார்கள். 1000 வருட அரசாட்சி. இயேசு 1000 வருடங்கள் ஆட்சி செய்வார் என வெளிப்படுத்தல் 20:6 எழுதப்பட்டுள்ளது. இந்த காலம் முடிவடையும் பொழுது இந்த 1000 ஆண்டுகளில் மரித்தவர்கள் உயிரோடெழுப்பப்படுவார்கள். இது 2nd உயிர்த்தெழுதல். பாவமும் மரணமும் ஒழிந்து போம். இயேசு எருசலேமிலிருந்து ஆட்சி செய்கையில் எல்லா காரியங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும். அப்பொழுது அவர் ராஜ்யத்தை பிதாவினிடம் ஒப்புவிப்பார். 1 கொரிந்தியர் 15:28 சகலமும் அவருக்கும் கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். நன்றி.